அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகள் மற்றும் விசாரணையாளர்களின் பங்களிப்பு இருக்க வாய்ப்பிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவில் தெரிவித்துள்ளது பற்றிய குறிப்பு.
We are willing to consider the participation of international actors. They could be judges, they could be forensic experts, investigators, prosecutors.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய ஆடை கட்டுப்பாட்டு விதியை நிர்வாகம் மீள பெற்றுக் கொண்டிருப்பது பற்றிய செய்தி. புதிய அரசியலமைப்பில் தங்களின் மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளையும் அங்கீகரிக்குமாறு கோரும் பரங்கியர் சமூகத்தின் குரல்கள்.
சிறு பிள்ளை பருவத்தில் இருந்து நாங்கள் வீட்டில் வந்து பரங்கி மொழியைத்தான் கதைக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளோட அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு சொன்னா, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மொழியை நீங்க கதைக்காதீங்க வீட்டுல.
முஸ்லிம்களுக்கு தனி மாகாணம் வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பான ஆய்வுக் கண்ணோட்டம் மற்றும் தமிழகத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் களத்தில் சமூக வலைதளங்களில் நடக்கும் பிரச்சாரங்கள் பற்றிய பட்டகம் மற்றும் இன்னும் பிற செய்திகளையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் ஊழலை தடுக்கவும் முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு அந்த அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தலைவர் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மட்டுப்படுத்துவது, அவர்களின் அதிகாரங்களை குறைப்பது ஆகியவை ஒப்புதல் வழங்கப்பட்ட புதிய சீர்திருத்தங்களில் அடங்கும். முடிவுகளை எடுக்கும் நிர்வாகக் குழுவில் குறைந்தது 6 பெண்கள் இருப்பார்கள் எனவும் புதிய வழிமுறைகளில் சொல்லப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் அந்த அமைப்பின் பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஊழல் புகார்களில் சிக்கி பதவியிலிருந்து விலகிய செப்லெட்டருக்கு பதிலாக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். தலைவர் பதவிக்காக 5 பேர் போட்டியிடுகிறார்கள். எனினும் வாக்களிப்பு நடைபெறுவதற்கு முன்னர் தென்னாப்பிரிக்காவின் டோக்கியோ செக்ஸ்வாலோ போட்டியிலிருந்து விலகிவிட்டார்.
இஸ்ரேலிய சிறையொன்றில் உள்ள பாலஸ்தீனிய ஊடகவியலாளர் ஒருவர் 94 நாட்களாக கடைபிடித்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வந்துள்ளார். முகமது அல் குயிக் வழக்கு விசாரணையின்றி கடந்த நவம்பர் முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அல் குயிக் மரணமடையும் தருவாயில் இருந்ததாக தெரிவித்த பாலஸ்தீனிய அதிகாரிகள், அவரது 6 நிர்வாக தடுப்பு காலம் நிறைவிற்கு வந்ததும் மேயில் விடுவிக்கப்படுவார் என தெரிவித்தனர். ஆனால் அவரது நிலைமை தொடர்பில் மீளாய்வு செய்யப்படும் என இஸ்ரேலிய படை தெரிவித்துள்ளது. தான் தடுப்பு காவலில் அனுபவித்த வதைகளுக்கு எதிராக மாத்திரமல்லாமல் குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கும் எதிராகவே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் கூறினார்.
சிரியாவில் உள்நாட்டு நேரப்படி இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தில் ஃப்ரீ சிரியன் ஆர்மி கிளர்ச்சி குழு உட்பட சுமார் 100 அதிகமான கிளர்ச்சி குழுக்கள் கையெழுத்திட்டுள்ளன என அந்நாட்டு பிரதான எதிர்ப்பு குழு தெரிவித்துள்ளது. அங்கு போரிட்டு போபவர்களின் நோக்கம் நண்பகலுக்குள் தெரியவரும். அங்கு பகுதி நேர போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டாலும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள், அல் கொய்தாவுடன் தொடர்புடைய அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் ஆகிய தீவிரவாத அமைப்புகள் மீதான வான் தாக்குதல்கள் தொடரும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். கடந்த சில மணி நேரத்திற்குள் சிரியாவில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஜப்பானின் சனத்தொகை கடந்த 5 கிட்டத்தட்ட 10 லட்சத்தால் குறைந்துள்ளதாக புதிய சனத்தொகை கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 1920 பின்னர் முதல் தடவையாக ஜப்பானின் சனத்தொகை எண்ணிக்கை வீழ்ச்சியை காட்டியுள்ளது. ஜப்பானில் வீழ்ந்து வரும் பிறப்பு வீதமும் அந்த நாட்டிற்குள் குடியேறுபவரின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளமையும் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதனால் சனத்தொகையில் வீழ்ச்சி ஏற்படும் என்று நீண்டகாலமாகவே சனத்தொகை ஆய்வு நிபுணர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்த பிரச்சினை இன்னும் மோசமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
வங்கதேசத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்து மதகுரு ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 பேரை தாம் கைது செய்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் தடை செய்யப்பட்ட இஸ்லாமியவாத குழுவின் உறுப்பினர்கள் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். வங்கதேசத்தில் சிறுபான்மை மதத்தவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஜமியத்துல் முஹாஜிதீன் என்ற அமைப்பை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. இந்த மதகுருவின் கொலைக்கு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் உரிமை கோரியுள்ள போதிலும் தமது நாட்டில் அந்த தீவிரவாதிகளின் பிரசன்னம் இல்லை என வங்கதேச அரசு மறுத்துள்ளது.
சீனாவில் கிறிஸ்தவ போதகர் ஒருவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சீனா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. சமூக ஒழுங்குகளை குழப்பும் வகையில் மக்களை தூண்டியது மற்றும் ஊழல் குற்றம் ஆகியன நிரூபிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் தென்கிழக்கு மாகாணமான சீஜியாங்கில் உள்ள அவரது தேவாலயத்தின் வெளிப்புறமாக வைக்கப்பட்டிருந்த சிலுவையொன்றை அகற்றுவதற்கு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த போதகர் பவுகுவா அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர் ஆவார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர போர்க்குற்ற விசாரணைக்கான பொறிமுறை இன்னும் 6 மாதங்களுக்குள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். இந்த விசாரணையில் சர்வதேச நீதிபதிகளும் விசாரணையாளர்களும் பங்களிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டில் அமைக்கப்படவுள்ள விசாரணை பொறிமுறையில் வெளிநாடுகளிலிருந்து நீதிபதிகள் மற்றும் விசாரணையாளர்களின் பங்களிப்பை பெறுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரிலுள்ள அமெரிக்க சமாதான நிறுவனத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையின் உள்ளக விசாரணையில் வெளிநாட்டு நீதிபதிகள் இடம்பெற மாட்டார்கள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தது அவரது தனிப்பட்ட கருத்து எனவும் மங்கள சமரவீர கூறியுள்ளார்.
The victims of the war would want some form of guarantee.
புதிய விசாரணை பொறிமுறை பக்கச்சார்பற்ற வகையில் நீதியாக செயல்படும் என்ற உத்தரவாதம் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே வெளிநாட்டு நிபுணர்களின் பங்களிப்பு தொடர்பில் நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம். இவர்கள் நீதிபதிகளாக இருக்கலாம், வல்லுநர்களாக இருக்கலாம், அல்லது விசாரணையாளர்களாக கூட இருக்கலாம்
என்று கூறிய அமைச்சர் மங்கள சமரவீர, வடக்கில் தற்போது பெருமளவான காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதோடு ராணுவ பிரசன்னமும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
Civilians as governors of the northern and eastern province
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்காக சிவில் அதிகாரிகள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ராணுவத்தினர் வசமிருந்த காணிகளை விடுவிக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை 3000 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. 600 ஏக்கர் அளவான காணிகள் இன்னும் சில வாரங்களில் விடுவிக்கப்பட உள்ளன. மீதமுள்ள காணிகளும் மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளன. அந்த பகுதிகளில் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வர்த்தக நடவடிக்கைகளும் பொதுமக்களிடம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் கையளி
என்றார் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர. இதனிடையே புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையருக்காக மிகப்பெரிய விழா ஒன்றை இந்த ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
We have had several discussions with the Tamil diaspora.
நாங்கள் புலம்பெயர் இலங்கையர்களுடன் லண்டன், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இன்று காலையும் கூட நாங்கள் இங்கு வாஷிங்டனில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேசினோம். அவர்களில் பலர் எமது அரசுடன் இணைந்து செயல்பட சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போது புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பல தீவிரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டிருந்தன. நாங்கள் அந்த தடைகளை நீக்கி அவர்களுடன் சேர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம்
என்றார் அமைச்சர் மங்கள சமரவீர. இதனிடையே மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இலங்கை அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முன்னதாக அமைச்சர் மங்கள சமரவீரவை வாஷிங்டனில் சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு நிர்வாகம் விதித்திருந்த புதிய ஆடை கட்டுப்பாடுகள் சமூக வலைத்தளங்கள் அடங்கலாக பல தளங்களிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது அந்த விதிமுறைகளை மீளப் பெற்றுக் கொள்வதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய குறிப்பொன்றுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு மாணவர்களிடையே கலாச்சார பண்பாடுகளை பேணுவதற்காக விடுக்கப்பட்டிருந்த அறிவித்தல் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவித்தலை கலைப்பீடத்தின் பதில் பீடாதிபதி பேராசிரியர் வேதநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். 17/2/2016 அன்று கல்விசார் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாணவர்களுக்கான உடைகள் பெற்றிய ஒழுங்குகள் என்ற தலைப்பில் கலைப்பீடாதிபதி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட உள்ளக சுற்று நிருபமானது இத்தால் ரத்து செய்யப்பட்டு வாபஸ் பெறப்படுகின்றது என பேராசிரியர் வேதநாதன் அவர்களினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் கல்வி அலகுகளின் இணைப்பாளர்கள் ஆகியோருக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. டி ஷர்ட் அணியக்கூடாது, சீராக முகச்சவரம் செய்து வர வேண்டும், வெள்ளிக்கிழமைகளில் மாணவிகள் சேலை அணிந்து வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் உடைபெற்றிய ஒழுங்கு அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது மாணவர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்தே அந்த உடைபெற்றிய ஒழுங்குகள் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக கலைப்பிடத்தின் பதில் பீடாதிபதி விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம். யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் விநியோகிப்பதற்காக அந்த மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு பகுதியில் கடல் நீரை சுத்திகரிக்கும் மாகாண சபையின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான குறிப்புடன் மீண்டும் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தில் உள்ள பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெருமளவான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்குட நாட்டின் நிலத்தடி நீர் மாசடைந்து செல்வதுடன் அங்கு நீர்வளம் குறைந்திருப்பதனால் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச கடற்பரப்பில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை மேற்கொள்வதற்கு வடமாகாண சபை நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இலங்கை சபர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரம் என்ன என
கேட்டேன். எல்லாரும் கடத்தொழிலை நம்பித்தான் பாலியினம். அதே ஜீவன உபாயம் கடத்தொழிலை நம்பித்தான் இருக்கு. கரவள தொழில்னால கரையோரை தாண்டி தொழில் ஒன்று மேற்கொள்ளப்படுது. அவைக்கு கடல் நீரை நன்னீராக்குற திட்டத்தால உப்பு சரிவு கூடினா இங்க மீன் அட்டு போற ஒரு தன்மை இருக்கும். அதால இங்க இருந்து ஒரு இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதாலதான் இந்த திட்டத்தை பரமாத்தி கிழக்கு மக்கள் எதிர்க்கினர்.
உங்களுடைய கடல் வந்து இந்து சமுத்திரம், அதனுடைய கடல் வந்து அலைகள் எல்லாம் மோதுது எல்லாம் செய்து கலந்து போக இருக்கும். அப்படி கரையில மாத்திரம் இந்த உப்பு சரிவு ஏற்படும் என்று ஏன் நம்புறாங்க?
நீங்க சொல்ற சரி, நீர் ஓட்டத்தில் உப்பு சரிவு அடித்து செல்லப்படும். ஆனா நீரானது தொடர்ச்சியா ஓடிக்கொண்டிருக்கிறேன், இல்ல நீர் ஓட்டங்கள் சில டைம்ல சம்பித்தும் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு அந்த உப்பு சரிவு அதிகமா தான் இருக்கு. நீங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல முழுமையான முடிவு வழி அடுத்த வெளிநாட்டுல பல இடத்துல இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டு சில இடத்துல கைவிட்டு இருக்கிறாங்க. கரையோர தொழில நம்பி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மக்கள் அனுமதி இல்லாம இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாலதான் மக்களை எதிர்ப்பு. இப்படியான ஒரு திட்டம் தேவையில்லை, அதை இங்க மேற்கொள்ள வேண்டாம் என்றுதான் அதே முறையுமா சொல்லி இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம்.
என்றார் ரவிச்சந்திரன் இலங்கேஸ் அவர்கள். இது குறித்து வடமாகாண சபையினரின் கருத்துக்களை உடனடியாக அறிய முடியவில்லை.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது. வவுனியாவில் பள்ளி மாணவி ஒருவர் அண்மையில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே வடக்கில் மன்னாரிலும் கிழக்கிலும் இந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்துள்ளன. திருகோணமலையில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த தகவலுடன் ரத்னலிங்கம்.
வவுனியா பாடசாலை மாணவி ஹரிஷ்ணவி வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் பணியகத்தை அண்மித்த பகுதியில் கூடி நின்று அமைதியான முறையில் கவனயீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். இத்தகைய வன்முறைகளுக்கும் கொலை சம்பவங்களுக்கும் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும், கொலையாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறும் வகையிலான பதாதைகளையும் இவர்கள் தாங்கியிருந்தனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பாக திருகோணமலை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி ஆஷா கூறுகையில்,
தொடர்ந்து எங்கட மாணவர்கள் மட்டுமன்றி சிறுவர்களிலிருந்து பெண்கள் சகல பெருமை படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இதை நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமான விடயமாக அரசு கோபுர விடயங்களிலும் எல்லாம் அறிவித்தல் கொடுத்தும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சரண்யா, பிரேயா, வித்யா, கரிஷ்ணவி என்று இப்ப அடுத்தடுத்து தொடர்ந்து போகுது. அடுத்து யாரென்ற கேள்விக்குறிப்புலதான் இருக்குது. உடனடியான தீர்வுகளை இந்த அரசு கால நேரங்களை பார்க்காமல் தீர்வுகளை கொடுத்திருந்தா இந்த தொடரணி சங்கிரியான போர்வையில எங்கட மாணவிகளோ இல்ல தங்குதிகளோ போக மாட்டாங்களுக்கு நிலப்பாட்டுக்கு. குற்றவாளிய உடனடியாக மரண தண்டனையும் இது ஒன்று உடனடியாக தீர்க்க வேண்டி வைக்கணும் என்றதை நாங்கள் எழுதி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா
எனவும் ஆஷா தெரிவித்துள்ளார்.
ரத்னலிங்கம் அளித்த குறிப்பது. இலங்கையின் சிறுபான்மை சமூகங்களில் ஒன்றான பரங்கியர் சமூகத்தினர் தங்களின் கலாச்சாரம் மற்றும் மொழி உரிமைகளை புதிய அரசியலமைப்பு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களுடன் கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் சிறுபான்மை இனங்களிலும் சிறுபான்மை இனமாக விளங்கும் பரங்கியர் இனத்தின் அடையாளமும் புதிய அரசியல் ஜாப்பில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்று கிழக்கு மாகாணத்திலுள்ள பரங்கியர் சமூகத்தினால் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது. போர்த்துக்கல் நாட்டிலிருந்து 1505 முன்பு பரங்கியர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. இவர்களின் தாய்மொழி கிரியோல் போர்த்துகீஸ் என்று சொல்லப்படுகின்றது. பைலா ஆடல் பாடல்களில் பரங்கியர் இனத்துக்கு ஒரு தனித்துவம் உண்டு. புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை பெறும் குழுவின் அமர்வு நேற்றும் இன்றும் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த அமர்வின் போது மட்டக்களப்பு பரங்கியர் கலாச்சார சங்கம் சமூகமளித்து தங்கள் இனத்தின் தனித்துவத்தை பேணும் வகையில் சில யோசனைகளை முன்வைத்ததாக கூறுகின்றார் அச்சங்கத்தின் தலைவர் ரெமின்சியான் டெரி ஸ்டாக்வாஸ்.
இலங்கை தேசிய இனங்கள் என்று சொல்லப்படுற நேரத்துல அன்றைய நாட்கள்ல சொல்லப்படுவது போல தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள், பரங்கியர், மலையர் என்று குறிப்பிடுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து தமிழர், முஸ்லிம்கள், சிங்களவர்கள், அதர்ஸ், ஏனையவர்கள் என்றுதான் குறிப்பிடுறாங்களே தவிர பரங்கியர் என்று குறிப்பிடப்படுவதில்லை. அந்த அடையாளம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு இல்லாம போயிட்டு சுதந்திரத்தின விழாக்கள்ல வந்து என்ன செய்யப்படுறதுன்னா உங்களோட இனத்திலிருந்து எந்த பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கும் யாருக்கும் அழைப்பு விடப்படுவதில்லை. வந்து எங்களையும் அந்த இலங்கைக்குரிய தேசியமாக கருதி பரங்கியர் என்பதையும் குறிப்பிடப்பட வேண்டும் என்றது முதலாவது நாங்கள் கொடுத்த விஷயம்.
மொழியை போன்று கலாச்சாரத்தை பேணும் உரிமைகளும் தற்போது அநேகமான சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு மறுக்கப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார்.
நாங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்குள்ளயோ இல்லாட்டி பிரைவேட் செக்டர்ஸ்குள்ளயோ தொழிலுக்கு போகக்குள்ள எங்கட அந்த கலாச்சார உடை இருக்கித்தானே, அதை வந்து ஃப்ராக் கவுன் என்று சொல்லுவாங்க. அது போட்டு வாரத்துக்கு அங்க சந்தர்ப்பம் கொடுக்கப்படுறதுல. இப்ப உதாரணத்துக்கு ஸ்கூல் எடுக்க போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க சாரி உடுத்துட்டு தான் வரணும் என்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று பண்றாங்க. சிறு பிள்ளை பருவத்தில் இருந்து நாங்க வீட்டுல வந்து பரங்கி மொழியைத்தான் கதைக்கிறோம் நாங்கள் பிள்ளைகளோட. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ண என்ன நடக்குதுன்னு சொன்னா டீச்சர்ஸோட வந்து கதைக்கிற விஷயம் வந்து டீச்சர்ஸுக்கு விளங்குறது இல்ல. அதனால டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த மொழியை நீங்க கதைக்காதீங்க, வீட்டுல தமிழ் கதைங்க, அந்த மொழியை கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து நாங்க அந்த மொழியில கதைச்சாலும் பிள்ளைகள் தமிழ் மொழியில தான் பதில் சொல்லுது. அந்த மொழி வந்து தெரியாம போற அளவுக்கு வந்துட்டு அதனால வந்து அந்த மொழியை கற்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை ஸ்கூல் லெவல்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது வந்து எங்கட அந்த பர்த் சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட், ஐடென்டிட்டி கார்டு, இது மூன்றும் வந்து நாங்க விரும்புறதுன்னு சொன்னா ஆங்கில மொழியில அது எழுதப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஐடென்டி கார்டு இருக்கிற பேர் வந்து என்னன்னு சொன்னா அதையும் பிள்ளையாத்தான் தமிழ்ல எழுதிக்கிறதுக்குள்ள பிள்ளையாத்தான் எழுதிக்கிறது
என்றும் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு பரங்கியர் கலாச்சார சங்கத்தின் தலைவர் ரெமின்சியான் டெரி ஸ்டாக்வாஸ்.
உதயகுமார் அளித்த குறிப்பாது. புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற அரசியலமைப்பில் முஸ்லிம்களுக்கான தனி மாகாண அலகு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பசீர் ஜேகுதாவுத் அண்மையில் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். இந்த கருத்து பல்வேறு வாத பிரதிவாதங்களை பல்வேறு மட்டங்களிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. முஸ்லிம்களின் தனி மாகாண கோரிக்கை தொடர்பில் முஸ்லிம்களின் அரசியல் நிலவரங்கள் குறித்த ஆய்வாளரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையின் மூத்த விரிவுரையாளருமான ஹக்கீம் அபுபக்கர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள் முழுமையாக இந்த கோரிக்கை நிராகரிக்கவில்லை. ஆனால் வெளி மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் இந்த கோரிக்கையை பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கிட்டத்தட்ட 281,000 மக்கள் அளவில் தான் குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் இருக்கின்றனர். இதிலும் குறிப்பாக கல்முனை, சம்மாந்துறை, பொத்தீர் போன்ற மூன்று தொகுதியை மையப்படுத்தித்தான் இந்த முஸ்லிம் மாகாணம் என்ற கருத்து முன் வைக்கப்படுகிறது. இம்மூன்று இரண்டு பங்கான முஸ்லிம்கள் வடகிழக்கு வெளியில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உரிமைகள் பற்றி இதில் கவனம் செலுத்தாமல் தனியே முஸ்லிம் மாகாணத்தை பற்றி கூறுவது இந்த நல்லிணக்க பயணத்தை முன்னெடுக்கின்ற இலங்கையினுடைய பயணத்திலே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம்.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சி தோற்றம் பெறுகின்ற பொழுது அதனுடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் தனி மாகாணம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதனை இன்று மறந்து விடுவது என்பது அந்த தோற்றத்தையே மறந்து விடுவதற்கு சமமானது என்றுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தவிசாளர் அண்மையில் கூறியிருந்தார். அப்படி என்றால் நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள்?
முஸ்லிம் காங்கிரஸ் உடைய மிக பிரதான நோக்கமாக கருதப்பட்டு இலங்கை முஸ்லிம்கள் தான் தனித்துவ அரசியல் அடையாளம் தான் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த வடகிழக்கு இணைந்த நிலையில் தமிழர்களுக்கு தீர்வு ஒன்று வழங்கப்படுகின்ற போது முஸ்லிம்களுக்கான தீர்வாக தனியான முஸ்லிம் மாகாணம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஆரம்ப காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர்களால் முன்வைக்கப்பட்டது. பின்னர் அந்த கோரிக்கையானது நடைமுறையில் சாத்தியமற்ற ஒரு முறையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்ட பிறகு அந்த கோரிக்கையான முஸ்லீம் மாகாண கோரிக்கையானது பிராந்தி அலகாக மாற்றம் பெற்று பின்னர் கரையோர மாவட்ட நிர்வாக அலகாக மாற்றம் பெற்று அதன் பின்னர் இதனுடைய நடைமுறை சாத்தியமின்மையை ஏற்றுக்கொண்ட தலைவர் அவர்களே முஸ்லீம் காங்கிரசுடைய பாதையை விட்டு சற்று விலகி நுவா என்ற கட்சியை உருவாக்கி தேசிய ரீதியான அரசியல் போக்கிக்கு சென்றிருந்தார் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. வடகிழக்கு மாத்திரமல்ல வடகிழக்கு வெளியிலும் பரந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். முஸ்லீம்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகளுடைய கோணங்கள் வித்தியாசமானவை. அந்த கோணங்களை அணுகுகின்ற போது அந்தந்த மக்களுடைய இருப்பு கேட்ட வகையில் அணுக வேண்டுமே தவிர அரசியலை மையப்படுத்திய மாகாண கோரிக்கைகளை மையப்படுத்திய அளவில் இல்லாமல் இந்த கோரிக்கைகள் அமைவது மிக முக்கியமானது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கான தன்னாட்சி அழகு வேண்டும் என்று குறிப்பிடுவது முஸ்லிம்களை தனித்துவப்படுத்தி காட்டுவதாக அமைந்தாலும் கூட பிற மாகாணத்தில் வாழ்கின்ற முஸ்லீம்களுடைய இருப்புக்கான உத்தரவாதத்தினை இந்த முஸ்லீம் மாகாணம் பற்றி பேசுகின்ற அரசியல் தலைமைகள் முன்வைக்க வேண்டும்.
கொழும்பு பல்கலைக்கழக விரிவாளர் ஹக்கீம் அபுபக்கர் அளித்த பேட்டையின் முழுமையான ஒலி வழிபடத்தை நேயர்கள் பிபிசி தமிழ் இணையதளத்தில் கேட்கலாம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து சில தமிழக குறிப்புகள். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை விடுவிக்கவும் இலங்கை வசம் இருக்கின்ற 72 படகுகளை விடுவிக்கவும் கோரி தமிழகத்தில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் முரளிதரன்.
எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள 27 தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் இலங்கை வசமுள்ள 72 மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் கோரி இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்குவதாக ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிபிசி தமிழோசியிடம் பேசிய தமிழ்நாடு கடலோர விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜேசுராஜா, இலங்கையால் பிடிக்கப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டாலும் மீட்கப்படாமல் நாசமான 18 விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு போதுமான இழப்பீடும் தர வேண்டும் என்று கூறினார்.
ஏற்கனவே வந்து 3 பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில வந்து அவங்க நாங்க 3 காலம் வந்து இழுவில வச்சு இழுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கே வரலன்னு சொல்லி நாங்க ஒரு பேச்சுவார்த்தையில பேசினதுக்கு அவங்க ஒத்துக்கிறவே இல்லை. இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு 6 காலமாக நாங்க கச்சேரி பகுதியிலேயே தொழில் பண்ண முடியல. கஷ்டப்பட்டு எடுத்த படகுகளா இப்படி பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இலங்கை கடற்படையினால மூழ்கடிக்கப்படுது. உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகை மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். இதை வந்து நாங்க முன்னிறுத்தி இன்னைக்கு வேலை நிறுத்தமும் அடுத்து வருகின்ற 29 இலங்கை துணை தூரத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தலாம்னு நாங்கள் இருக்கிறோம்.
தாங்கள் இலங்கைக்கு அருகில் மீன் பிடிப்பதை இலங்கையின் வடமாகாண மீனவர்கள் எதிர்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் பிப்ரவரி 24 நாகப்பட்டினம் கடற்கரைக்கு கிழக்கே 70 தொலைவில் 2 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 10 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
முரளிதரன் அளித்த குறிப்பது. தமிழகத்தில் சூடுபிடிக்கும் தேர்தல் காலத்தில் சமூக வலைதளங்களில் நடக்கும் பிரச்சாரங்கள் பற்றிய பட்டகத்துடன் மீண்டும் முரளிதரன்.
சமூக வலைதளங்களில் அதிமுகவை மிஞ்ச முடியல. கும்முடி பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செயல் வீரர்களை நியமனம் பண்ணி அமக்கலமாக போயிட்டு இருக்காங்க. அதான் டிஎம்கே தரப்புல எது மாதிரி விளம்பரம் கொடுக்கணும்னு தெரியாம இப்படி செய்யறாங்க.
செவ்வாய்க்கிழமையன்று தமிழக நாளிதழ்கள் அனைத்திலும் திமுக சார்பில் முதல் பக்கத்தில் செய்யப்பட்ட விளம்பரத்திற்கு பதிலாக அதிமுக சார்பில் வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்ட பதிவு இது. நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக செய்யப்பட்டு வரும் எதிர்கட்சிகளின் விளம்பரத்தை இப்படி வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது தமிழகத்தின் ஆளும் கட்சியான அதிமுக. முன்னதாக முதலமைச்சரின் குரல் பதிவை அதிமுக வாட்ஸ்அப் மூலம் பரப்பியது என்றால் இரு தலைவர்களின் சந்திப்பை ஃபேஸ்புக்கில் நேரலையாக ஒளிபரப்பி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திமுக. தமிழக அரசியல் கட்சிகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் சமூக வலைதளங்களின் சக்தியை இந்த தேர்தலில் பயன்படுத்த முடிவு செய்திருப்பதையே இவையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் சமூக வலைதள பிரிவினருக்கென கருத்தரங்கு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதற்கு பிறகு பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் திமுகவினர் மேலும் உத்வேகத்துடன் இயங்க ஆரம்பித்திருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்பத்திற்கென தனியாக ஒரு பிரிவையே அதிகாரப்பூர்வமாக வைத்திருக்கிறது. தெருமுனை கூட்டங்கள் போன்றவை இருந்தாலும் கூட தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் சமூக வலைதளங்களும் மிக அவசியமானவை என்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலரான சுவாமிநாதன்.
எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூகுள் இடம் கேட்கிறார்கள், எதை பார்க்க வேண்டும் என்றாலும் யூடியூபிடம் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மீடியாவில் இருக்க வேண்டும், அங்கே அதிமுகவை பற்றியோ அம்மாவை பற்றியோ ஏதாவது ஒரு தேடல் சர்ச் இருந்தால் முதலில் நம்முடைய சாதனைகளும் நலத்திட்டங்களும் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஒரு இங்கே ஆரம்பித்தாங்க.
இந்த அணி சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் போன்ற மொபைல் போன் சார்ந்த தனிநபர் செயலிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது.
உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன், எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது.
தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பிறகு வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இந்த உரை ஒரே நிமிடத்தில் 15 லட்சம் பேரை சென்றடைந்தது என்கிறார் சுவாமிநாதன். அதிமுகவின் 14 பேர் கொண்ட தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கக்கூடிய 2000 பேருடன் தொடர்பில் உள்ளது. திமுகவை பொறுத்தவரை இதற்கென தனியாக ஒரு அணி ஏற்படுத்தப்படாவிட்டாலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் இதற்கென தீவிரமாக இயங்கி வருகின்றனர். திமுக குறித்து பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வரும் விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்வது, தாங்களாகவே திமுகவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது போன்ற காரியங்களில் இந்த அணி ஈடுபட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக அதிமுகவுக்கு போட்டியாக வாட்ஸ்அப்பிலும் பிரச்சார யுத்தத்தை துவங்கி இருக்கிறது திமுக.
ஓங்கி அடிச்சா ஒன்றரை வீட்டில், கரண்ட்ல அடிச்சா எம்பாரம் கூட அவுட்ல, என்னம்மா இப்படி பண்றீங்களாமா?
தனியாரிடம்
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் இயங்கிய விதமே தங்களுக்கு தூண்டுதலாக அமைந்ததாக சொல்கிறார் திமுகவின் சமூக வலைதள பிரிவில் தீவிரமாக இயங்கி வரும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் சிவசங்கர்.
இல்ல, கடந்த தேர்தலில் வந்து இளைஞர்கள் தான் வந்து வேற மாதிரி ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துல வந்து திமுக அந்த இருந்த காரணத்தினால் அது சமூக வலைதளங்கள் மூலமா அது வந்து இளைஞர்களை சென்றடைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமா தான் நம்மளும் அதே மாதிரி வரலாம் அப்படின்னு திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் நாங்க இதை கையில் எடுத்து பண்ணோம். படிப்படியா யாருடைய உந்துதலும் இல்லாமல் தான் ஆரம்பிச்சு செஞ்சோம். இன்னைக்கு அது தலைமையால் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு சார்.
எதிர்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதோடு சமூக வலைதளங்களில் தீவிரமாக இயங்கக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்பட்டு திமுகவின் முந்தைய சாதனைகள் அடங்கிய கையேடு ஒன்றும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் இருக்கும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றன. ஆனால் எதிர்கட்சியினரை பற்றிய தனிநபர் விமர்சனத்தில் திமுக ஈடுபடுவதில்லை என்கிறார் சிவசங்கர்.
அவங்க வந்து அதிமுக செய்யற மாதிரியோ மதிமுக செய்யற மாதிரியோ பட்டாளி மக்கள் கட்சி செய்யற மாதிரியோ இது அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா சில வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஏன்னா அவங்க வந்து திமுகவுடைய நிலைப்பாடை குற்றம் சொல்வதற்காகவே இந்த வேலையை பார்த்துருக்காங்க, நாங்க அப்படி இல்லை.
அதிமுகவை பொறுத்தவரை கட்சி பெயரில் மட்டுமே அதிகாரப்பூர்வமான பக்கங்கள் பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் இருக்கின்றன. திமுகவில் கட்சித் தலைவர் மு கருணாநிதி, பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் அதிகாரப்பூர்வ பக்கங்களை கொண்டிருக்கின்றனர். திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சில நாட்களுக்கு முன்பாக சந்தித்த போது அந்த காட்சி பேஸ்புக்கில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது, பெரும் வரவேற்பை பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக ஆகிய கட்சிகளும் கூட சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் குறித்து பேஸ்புக்கில் ஒருவர் விமர்சிக்க உடனடியாக அதற்கு பேஸ்புக்கிலேயே ஜி ராமகிருஷ்ணன் பதிலளித்தார். இது சமூக வலைதளங்களில் பரவலாக கவனிக்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் எப்போதும் கிண்டலுக்குள்ளாக்கப்படும் தேமுதிக கடந்த சில வாரங்களாக தொண்டர்கள் பேஸ்புக்கில் பரப்புவதற்கென போஸ்டர்களை உருவாக்கி அனுப்ப துவங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக 2015 மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு கூறுகிறது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தலைநகரான சென்னையில் வசிப்பவர்கள். இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களில் சுமார் 35% பேர் 17 முதல் 24 வயதுக்குட்பட்ட முதல் முறை வாக்காளர்கள். மேலும் ஒரு 35% பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்களை குறிவைத்தே அரசியல் கட்சிகள் தங்கள் வலைதள பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றன. இளைய தலைமுறையினர் சமூக வலைதளங்களின் மூலமாகவே செய்திகளை அதிகம் தெரிந்து கொள்கிறார்கள் என்பதால் அவற்றில் வரும் தகவல்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார் சமூக வலைதள ஆலோசனை நிறுவனமான பிசினஸ் பிளாகிங் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான கிருபாசங்கர்.
இளைஞர்கள் பேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல யூடியூப்ல வந்துட்டு டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ அதனால வந்துட்டு எஸ்பெஷலி அமங் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அந்த இம்பாக்ட் இருக்குங்க.
ஆனால் இம்மாதிரி சமூக வலைதளங்களில் வருவதை வேடிக்கைக்காக படிப்பதோடு முடிந்துவிடும் என்றும் அவை வாக்களிக்கும் போது எதிரொலிக்காது என்றும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளரான கார்த்திக் சுப்பிரமணியம்.
நான் வந்து சோசியல் மீடியா வந்து லாஸ்ட் கடந்த ஒரு 3-4 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இங்க இருக்கிற சோசியல் மீடியாவை அதிகமா அரசியல் பேசுறது இங்க வந்து அவ்வளோ எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா அவங்க அரசியல் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. சோ அதனால இதுல ஒன்றும் எனக்கு பெரிய இம்பாக்ட் வராதுங்கிறது என்னுடைய. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பெரும்பாலான தலைவர்கள் சோசியல் மீடியா ஒன்றும் இல்லை, ஜெனரலா மீடியா கிட்டே பேசுறது இல்லை. சோ அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்காதுங்கிறது என்னுடைய கேஸ்.
தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியும் தில்லியில் ஆம் ஆத்மியும் பெற்ற வெற்றிக்கு சமூக வலைதள பிரச்சாரமும் ஒரு முக்கிய காரணம் என தமிழக அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. இந்த போக்கு தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்குமா என்பது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும்.
முரளிதரன் அளித்த குறிப்பது. நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com இலும் கேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.